அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 2 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் கடலில் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் ஆஸ்திரேலிய நிலப்பரப்புக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த 157 தமிழர்களும் இந்திய தூதரக அதிகாரிகளை சந்திக்க மறுத்துவிட்ட நிலையில் அவர்களை நவ்ரு தீவுக்கு அனுப்பி வைத்திருப்பதாக ஆஸ்திரேலியா அறிவித்திருப்பது குறித்த செய்திகள், இது தொடர்பான கருத்துக்கள்.
72 முன்னறிவித்தல் இல்லாது இந்த நவ்ருக்கு அனுப்பியிருப்பது என்பது இவர்கள் ஆரம்பத்தில் கொடுத்த இந்த முன்னறிவித்தல் அல்லது பொறுப்பு கூறலுக்கு எதிரானதாக இருக்கிறது என்பதே அகதிகளுக்கான செயற்பாட்டாளர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் கொண்டிருக்கும் கருத்தாகும்.
கச்சத்தீவு செல்வதாக இருந்த தமிழக மீனவர்களின் போராட்டம், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உறுதிமொழியை தொடர்ந்து இன்று விலக்கிக் கொள்ளப்பட்டிருப்பது குறித்த செய்திகள், கிளாஸ்கோ டேபிள் டென்னிஸில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக விளையாட்டு வீரரின் பிரத்யேக செவ்வி.
ஆனா இதுவரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு மெடல் கூட இல்ல டேபிள் டென்னிஸ்ல, வாட்டி அதுவும் லாஸ்ட் நாள் வந்து எங்களுக்கு மெடல் கிடைச்சது, அதுவும் எக்ஸ்பெக்டே பண்ணலாம். ஆனாலும் நாங்க நம்பர் 3
நேயர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள் வாசிப்பவர்கள் ஸ்ரீனாவுக்கரசு விக்னராஜா மற்றும் விமல் சுக்கநாதன் ஆகியோர்.
காசா பகுதி மருத்துவமனை அதிகாரிகள், 200 பாலஸ்தீனர்கள் வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட போர் நிறுத்தம் சிறிது நேரம் நீடித்ததுக்கு பிறகு தகர்ந்து போனதன் பிறகு நடைபெற்றிருக்கின்ற இஸ்ரேலிய எறிகணை தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். கடும் எறிகணை வீச்சு ராஃபா என்கின்ற பகுதியின் மீது நடைபெற்றிருக்கிறது. இந்த பகுதியிலே ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலிய படையைச் சேர்ந்த ஒருவரை பிடித்திருப்பதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டுகிறது. ஷெல் அடி காரணமாக அந்த பகுதியில் இருந்த பிரதான மருத்துவமனையிலிருந்து அனைவரும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன போராளிகளுடைய ஆயுத உற்பத்தி தளம் முதல் கொண்டு கட்டுப்பாட்டு மையம் வரை 100 இலக்குகள் தாக்கப்பட்டிருக்கின்றன என்று இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது. இஸ்ரேலின் மீது பாலஸ்தீன போராளிகளுடைய எறிகணை வீச்சுகளும் தொடர்ந்திருக்கின்றன. எகிப்திலே காசா பகுதியின் மோதலை நிறுத்துகின்ற இலக்கிலான பேச்சுவார்த்தைகளுக்கான ஏற்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் இந்த மோதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. எகிப்திய தலைநகர் கைரோவை பாலஸ்தீன குழு ஒன்று சென்று சேர இருக்கிறது. ஆனால் இஸ்ரேலிய குழு அங்கு அனுப்பப்படுகிறதா என்று இன்னும் தெளிவாகவில்லை.
கிழக்கு உக்ரைனில் 2 முன்னர் மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் சூட்டு வீழ்த்தப்பட்டு மொத்தம் 298 பேர் கொல்லப்பட்ட இடத்தில் அனைத்துலக நிபுணர் குழுவினர் பயிற்றப்பட்ட மோப்ப நாய்களோடு தேடுதல் நடவடிக்கைகளை நடத்தி வருகிறார்கள். உயிரிழந்தவர்களின் சடலங்களை கண்டுபிடிப்பதிலேயே இவர்களின் முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகளின் OSCE என்ற பாதுகாப்பு அமைப்பின் கண்காணிப்பாளர்கள் துணையோடு நிபுணர்கள் 70 பேர் இன்று 2 நாளாக தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் உக்ரைன் ராணுவத்திற்கும் இடையில் சண்டைகள் அதிலே தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.
ஈராக்கிய வான்பரப்பின் மீது தன்னுடைய விமானங்கள் பறக்காது என்று ஆஸ்திரேலிய விமான சேவையான குவாண்டஸ் அறிவித்திருக்கிறது. போன மாதம் யுக்ரைன் பகுதியில் மலேசிய விமானமான MH17 விழுந்ததற்கு பிறகு இந்த நடவடிக்கை வந்திருக்கிறது. ஈராக்கில் அரசுக்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையே தொடர்கின்ற மோதல்களை அழுத்து அந்த நாட்டு வான்பரப்பின் மேல் தங்களுடைய விமானங்கள் பறக்காது என ஏற்கனவே எமிரேட்ஸ், ஏர் பிரான்ஸ், லுஃப்தான்சா போன்ற விமான சேவைகள் அறிவித்திருக்கின்றன. ஆனால் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இன்னமும் அந்த பகுதியில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஏற்படவில்லை என்று கருதி தொடர்ந்து ஈராக் மீது பறந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க விமான சேவைகள் நிர்வாகமான FAA ஆபத்துக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று கூறி அமெரிக்காவை தளமாக கொண்டிருக்கின்ற விமான சேவைகள் மீது கட்டுப்பாடுகளை இறுக்கமாக்கியிருக்கிறது.
தாய்லாந்தில் வாழும் ஒரு வாடகத்தாய் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ள முற்பட்ட ஆஸ்திரேலிய நாட்டு பெற்றோர் அந்த குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் என்ற மூளை வளர்ச்சி பாதிப்பு நோய் இருப்பதை அறிந்ததும் அந்த குழந்தையை ஏற்க மறுத்திருக்கிறார்கள். அந்த குழந்தையை இனிமேல் தனது குழந்தையாகவே தான் வளர்க்கப் போவதாக அந்த தாய்லாந்து நாட்டு வாடகத்தாய் தெரிவித்திருக்கிறாள். 9 தன் வயிற்றிலே தான் சுமந்த காரணத்தால் அந்த ஆண் குழந்தையை தான் மிகவும் நேசிப்பதாக அந்த வாடகை அன்னை குறிப்பிட்டிருக்கிறார். கருவுக்கு மூளை பாதிப்பு நோய் ஏற்பட்டுள்ளது என்று மருத்துவர்கள் அறிவித்ததுமே கருவை கலைத்து விடுமாறு அந்த ஆஸ்திரேலிய நாட்டு தம்பதிகள் வாடகை அன்னையை கேட்டிருந்தார்களாம். தனது மதத்தின்படி அது தப்பானது என்று கூறி அந்த அன்னை அதை செய்ய மறுத்திருந்தார். ஆண் குழந்தையோடு இரட்டை குழந்தையாக பிறந்த ஆரோக்கியமான ஒரு பெண் குழந்தையை மட்டும் அந்த பெற்றோர் தாய்லாந்திலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். இந்த தம்பதிகளின் தீர்மானம் ஆஸ்திரேலிய நாட்டில் பலத்த கண்டனங்களை எழுப்பியிருக்கிறது. இது மிகவும் துயரமான ஒரு சம்பவம் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபட் கூறியிருக்கிறார்.
நைஜீரிய அதிபர் குட்லக் ஜானதன் தம்முடைய நாட்டு தேசிய பெட்ரோலிய நிறுவனமான NNPC தலைவர் ஆண்ட்ரூ யாக்குபுவை பதவியிலிருந்து நீக்கி தலைமை பொறுப்பை அந்த நிறுவனத்தின் மூன்று துணைத் தலைவர்களிடம் விட்டிருக்கின்றார். இந்த நடவடிக்கை பற்றி அறிக்கைகள் எதுவும் வெளியிடப்படவில்லை. ஆனால் நைஜீரிய தேசிய பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு எதிராக பல ஊழல் குற்றச்சாட்டுகள், சுமார் $20 பில்லியன் காணாமல் போயிருக்கிறது என்று வந்திருந்தன.
செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். கடலில் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் ஆஸ்திரேலிய நிலப்பரப்புக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த 157 தமிழர்களும் இந்திய தூதரக அதிகாரிகளை சந்திக்க மறுத்துவிட்ட நிலையில் அவர்களை நவ்ரு தீவுக்கு அனுப்பி வைத்திருப்பதாக ஆஸ்திரேலியா அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் சாதாத்.
ஆஸ்திரேலிய சுங்கத்துறை கப்பல் ஒன்றில் பல வாரங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்த 157 தமிழர்களை ஆஸ்திரேலியாவின் மேற்கில் இருக்கின்ற கர்டின் தடுப்பு காவல் மையத்துக்கு July 27 ஆஸ்திரேலியா கொண்டு சென்றிருந்தது. இந்திய தூதரக அதிகாரிகள் வந்து விசாரிப்பதற்காக ஆஸ்திரேலிய நிலப்பரப்புக்கு இவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள் என ஆஸ்திரேலியா நேரம் கூறியிருந்தது. ஆனால் இந்திய தூதரக அதிகாரிகளால் விசாரிக்கப்படாமலேயே அவர்கள் அனைவரும் தற்போது விமானங்கள் மூலமாக நவ்ரு தீவில் இருக்கின்ற ஆஸ்திரேலிய தஞ்ச கோரிக்கையாளர் தடுப்பு முகாமுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இந்திய தூதரக அதிகாரிகளை சந்திக்க அவர்கள் அனைவரும் மறுத்துவிட்டதால் நவ்ருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட்டும் ஆஸ்திரேலிய குடிவரவு அமைச்சர் ஸ்காட் மாரிசனும் கூறியிருக்கின்றனர். சிட்னியில் சனிக்கிழமை என்று செய்தியாளர்களை சந்தித்தார் ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட்.
We had an understanding with the Indian government that those of them that had Indian citizenship, those of them who had long-term Indian residency, would almost certainly go back to India.
இந்திய அரசாங்கத்தோடு எங்களுக்கு ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டிருந்தது. இவர்களில் யார் யாருக்கு இந்திய குடியுரிமை இருக்கிறதோ, யார் யார் இந்தியாவில் நெடுங்காலமாக தங்கியிருந்திருக்கிறார்களோ, அவர்களையெல்லாம் கிட்டத்தட்ட நிச்சயமாக இந்தியா எடுத்துக்கொள்ளும் என்ற நிலைதான் ஏற்பட்டிருந்தது. ஆனால் அப்படி எடுத்துக்கொள்ள இந்திய அதிகாரிகள் அவர்களை விசாரிக்க வேண்டியிருந்தது. விசாரித்த பின்னர் தான் அவர்களை எடுக்க முடியும் என்பது நிச்சயம் நியாயமான கோரிக்கைதான். அதனால்தான் கடலில் இருந்தவர்களை ஆஸ்திரேலிய மண்ணுக்கு கொண்டு வந்து அந்த நடவடிக்கைக்கு வசதி ஏற்படுத்தி தர முயன்றிருந்தோம். ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக அந்த நடவடிக்கை தற்போது நடக்காமல் போய்விட்டது என்றார் பிரதமர் அபாட். இந்தியாவில் இருக்கின்ற பாண்டிச்சேரியிலிருந்து கிளம்பியிருந்த இந்திய கொடிதாங்கிய படகு ஒன்றில் இவர்கள் ஆஸ்திரேலியா நோக்கி வந்தனர் என ஆஸ்திரேலிய அரசு கூறியிருந்தது. இவர்கள் வந்த படகு ஆஸ்திரேலிய சுங்கத்துறை கப்பல் ஒன்றினால் கடந்த ஜூன் மாதம் வழிமறிக்கப்பட்டிருந்தது. இவர்களை கடலிலிருந்தே இந்தியா அல்லது இலங்கைக்கு திருப்பி அனுப்ப ஆஸ்திரேலிய அரசாங்கம் எடுத்திருந்த முயற்சிக்கு அந்நாட்டின் உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது. அதன் பின்னர் இந்தியா இவர்களை திரும்ப எடுத்துக்கொள்ள வைப்பதற்கான முயற்சிகளை ஆஸ்திரேலிய குடிவரவு அமைச்சர் ஸ்காட் மாரிசன் புதுதில்லி சென்று மேற்கொண்டிருந்தார். ஆனால் அது நடக்காது என்று தெரியும் தற்போதைய சூழ்நிலையில் நிலப்பரப்புக்கு வெளியில் வைத்துத்தான் தஞ்ச கோரிக்கைகளை பரிசீலிப்பது என்ற ஆஸ்திரேலியாவின் தற்போதைய கொள்கைக்கு ஏற்ப அவர்கள் நவ்ரு தீவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என ஸ்காட் மாரிசன் கூறினார். சட்டவிரோதமாக படகில் வருபவர்கள் எவரும் ஆஸ்திரேலியாவில் வாழ வழியே இல்லை என்பதை தாம் வலியுறுத்துவதாக ஸ்காட் மாரிசன் தெரிவித்தார்.
The message for those who want to get on boats is simply this. Don't do it because you're risking your life. Don't do it because if they tell you you're going to get to Australia and settle you there, they are lying.
ஆஸ்திரேலியா வருவதற்காக படகில் ஏற விரும்புபவர்களுக்கான செய்தி இதுதான். அதை செய்யாதீர்கள், ஏனென்றால் உங்கள் உயிருக்கும் வாழ்க்கைக்கும் ஆபத்தை தேடிக்கொள்கிறீர்கள். ஆஸ்திரேலியா சென்று விடலாம், அங்கு வாழலாம் என்று ஏஜென்ட்கள் சொல்வதை நம்பாதீர்கள், ஏனென்றால் அவர்கள் பொய் சொல்கிறார்கள். அதிகபட்சமாக நவ்ருவுக்கு போகலாம், இல்லாவிட்டால் உங்கள் நாட்டுக்கே திருப்பி அனுப்புகின்ற நிலைதான் ஏற்படும் என்றார் ஸ்காட் மாரிசன். ஆஸ்திரேலியாவில் புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கின்ற டோனி அபாட் அரசாங்கம் தஞ்ச கோரிக்கையாளர்கள் ஆஸ்திரேலிய மண்ணை அடைவதை தடுக்கும் நோக்கில் அறிமுகப்படுத்தியிருக்கின்ற கடுமையான புதிய நடைமுறைகள் விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருந்தன என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது.
செய்திகளை தொகுத்து தந்தவர் சாதாத். இந்த 157 பேரும் இந்திய தூதரக அதிகாரிகளை சந்திக்க மறுக்கும் முடிவை தாமாக எடுத்தார்களா, அல்லது சட்ட வல்லுநர்களின் உதவி அல்லது ஆலோசனைகளை பெறுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டதா என்று ஆஸ்திரேலிய தமிழர் பேரவையைச் சேர்ந்த பால விக்னேஸ்வரனிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்த சட்ட வல்லுநர்கள் இவர்களுடன் தொலைபேசியில் பேசுவதற்கு மட்டுமே அனுமதி இருந்திருந்தது. அந்த அடிப்படையில் சில பேச்சுவார்த்தைகள் முதலே நடைபெற்றிருந்தன. இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் ஒரு வழக்கு சம்பந்தமாக எவ்வாறு நாங்கள் இந்த வழக்கை முன்னெடுத்து செல்லப் போகிறோம் என்ற திசையில் ஒரு கருத்தை தெரிவிக்கிற நிபந்தனை இரண்டு தரப்புக்கும், அரசு தரப்புக்கும் இந்த புரட கோரிக்கையாளர்களின் சட்டவாளர்களுக்கும் வழங்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் அவர்கள் சில உரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் இந்த உரையாடல்கள் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டவனையாகவே இருந்திருக்கின்றன. இன்று அமைச்சர் கருத்து தெரிவிக்கும் போது ரெஃப்யூஜி அட்வொகேட்ஸ், அதாவது அகதிகளுக்கான செயற்பாட்டாளர்களும் இந்த குடியுறவாளர்களுக்கான சட்டத்தரணிகளும் இவ்வாறு பேச வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாம் என்ற அடிப்படையில் கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த அகதிகளுக்கான செயற்பாட்டாளர்கள் இந்த படகுகளில் வந்து இவர்கள் வைக்கப்பட்டிருந்த இடங்களில் கப்பலிலோ அல்லது கொக்ளோஸ் தீவிலோ அல்லது கேர்டன் அகதிகளுக்கான முகாமிலோ பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை. ஆனாலும் செயற்பாட்டாளர்கள் பேசாத இடத்து சட்டத்தரணிகள் கூட தாங்கள் இவ்வாறான ஆலோசனை எவற்றையும் வழங்கவில்லை, அதற்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த பேசுவதில்லை என்ற தீர்மானத்தை இந்த குடியுறவாளர்கள் தாங்களாகவே எடுத்திருக்கலாம் என்று கருதுவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றன.
இந்த ஆஸ்திரேலிய அரசின் இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
இது மிகவும் ஒரு துரதிருஷ்டவசமான முடிவு. ஒரு விதத்தில் பார்க்கும் இடத்து கொஞ்சம் சிறுபிள்ளைத்தனமானதாகவும் இருக்கிறது. சட்ட வரம்புக்கு வழியே பல விடயங்களை இந்த அரசாங்கம் செய்ய முற்பட்டிருக்கிறது. அதாவது ஜூலை மாதம், ஒரு மாதத்துக்கு முன்னர் ஜூலை மாதம் முதலாம் தேதி வந்து இவர்களை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புவதான முடிவொன்றை தாம் எடுத்திருப்பதாக ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் சார்பில் இந்த நீதிமன்றத்துக்கு கருத்து தெரிவித்த சட்டத்தரணிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இவர்கள் இந்தியாவிலிருந்து வந்ததால் இவர்களை இந்தியாவுக்கு தள்ளி செல்வதான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது மட்டுமல்ல, கஸ்டம்ஸ் போர்ட் என்று சொல்லப்படுகிற இந்த கஸ்டம்ஸ் கப்பலில் இவர்கள் இந்தியாவுக்கு மிக அண்மை வரை கொண்டு செல்லப்பட்டு அவர்கள் அங்கே இந்தியா நோக்கி இறக்கி விடப்படும் நிலைமையோ அல்லது இந்திய தூதரக அதிகாரிகள் அல்லது இந்திய நிர்வாக அதிகாரிகள் வந்து பேசும் நிலைமையோ இருக்குமதே எண்ணப்பட்டது. இருந்தாலும் இந்த உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடக்கப்பட்டதை தொடர்ந்தே மிகவும் இழுபறிப்பட்டு இவர்கள் திருப்பி கொண்டு வரப்பட்டார்கள். ஒரு விதத்தில் பார்க்கும் இடத்து ஆஸ்திரேலியாவின் கடல் பரப்புக்கு வெளியே இந்த படகுகளில் ஆஸ்திரேலியாவின் கடற்படை சென்று ஏறியதும் அவர்களை இந்தியா வரை தள்ளி கொண்டு சென்றதும் மீண்டும் திருப்பி கொண்டு வந்து அவர்களை கொக்கோஸ் தீவுகளுக்கு கொண்டு வந்ததும் பின்னர் ஆஸ்திரேலியாவின் பெருநிலப்பரப்புக்குள் கொண்டு வந்ததும் பின்னர் இங்கிருந்து விமானம் மூலம் நாகத்தீவுக்கு அனுப்பியிருப்பதும் எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும் இடத்து இது ஒரு உரிய முறையில் கட்டமைக்கப்பட்ட செயற்பாடாக இல்லாது திட்டமிடப்படாத ஒரு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வாகவே காணப்படுகிறது.
ஏற்கனவே இவர்கள் தொடர்பான வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கு இன்னமும் முடியவில்லை. அந்த வழக்கில் ஆஸ்திரேலிய அரசு சில உறுதிமொழிகளை கொடுத்திருந்தது. இன்றைய ஆஸ்திரேலிய அரசின் இந்த நடவடிக்கை அந்த கொடுத்திருந்த உறுதிமொழிகளை மீறுவதாக இருப்பதாக நீங்கள் எதுவும் சந்தேகிக்கிறீர்களா, அல்லது மீறவில்லை, ஆஸ்திரேலியா நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்ததை போலத்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது, சட்ட வரம்புகளுக்கு உட்பட்டு தான் இது செய்திருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? உங்களுடைய புரிதல் என்ன?
முதல் முதலாக இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்ற போது ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் சார்பில் முன்வந்த அரசு சட்டத்தரணி இந்த 157 பேரும், ஆரம்பத்தில் 153 என்று நாங்கள் நினைத்திருந்தாலும் கூட 157 பேரும் தங்களிடமே இருப்பதாகவும் எழுத்து மூலமான 72 மணி நேர முன்னறிவித்தல் இல்லாது இவர்கள் மூன்றாவது நாடொன்றுக்கும் அனுப்பப்பட மாட்டார்கள் என்றும் உறுதியளித்திருந்தது. பின்னர் இரண்டாவது தடவை இவர்கள் நீதிமன்றம் சென்ற போது இவர்கள் இலங்கைக்கு அனுப்பப்படும் நோக்கமே இல்லை என்றும் இந்தியாவுடன் முக்கியமான சில பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருப்பதால் அது சம்பந்தமான முடிவுகளுக்காகவே தாங்கள் காத்திருக்கிறோம் என்றும் இந்த ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் சட்ட பிரதிநிதிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார்கள். இந்த அடிப்படையில் இவர்கள் இந்தியாவுக்கு அனுப்ப மாட்டோம் என்ற தீர்மானம் இப்போது எடுத்திருப்பது சரி, இலங்கைக்கு அனுப்ப மாட்டோம் என்பதும் சரியாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் 72 மணி நேர முன்னறிவித்தல் இல்லாது இந்த நாவலுக்கு அனுப்பி இருப்பது என்பது இவர்கள் ஆரம்பத்தில் கொடுத்த இந்த முன்னறிவித்தல் அல்லது பொறுப்பு கூறலுக்கு எதிரானதாக இருக்கிறது என்பதே அகதிகளுக்கான செயற்பாட்டாளர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் கொண்டிருக்கும் கருத்தாகும்.
ஆஸ்திரேலிய தமிழர் பேரவையைச் சேர்ந்த பால விக்னேஸ்வரன் அவர்களின் செவ்வியின் விரிவான ஒலி வடிவத்தை பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் நேயர்கள் கேட்கலாம். அடுத்து தமிழக செய்தி ஒன்று. கச்சித்தீவு செல்வதாக இருந்த தமிழக மீனவர்களின் போராட்டம் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனின் உறுதிமொழியை தொடர்ந்து இன்று திடீரென்று விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்திகளை தருகிறார் சென்னையில் இருக்கும் செய்தியாளர் முரளிதரன்.
ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று நடத்துவதாக உத்தேசித்திருந்த கச்சத்தீவில் வெள்ளைக்கொடியுடன் தஞ்சமடையும் போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. இலங்கை வசம் இருக்கும் படகுகள் 10 நாட்களில் மீட்கப்படும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அளித்த உறுதிமொழியின் அடிப்படையில் இந்த போராட்டம் கைவிடப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை சிறைகளில் உள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 94 மீனவர்களையும் 62 விசைப்படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், கச்சத்தீவை ஒட்டிய பாரம்பரியமான கடல் பகுதியில் மீன்பிடிக்கும் உரிமையை தமிழக மீனவர்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 24 தேதியிலிருந்து ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். படகுகளை மீட்கவும் இலங்கை சிறையில் இருக்கும் மீனவர்களை விடுவிக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்காத நிலையில் இன்று வெள்ளை கொடியுடன் கச்சத்தீவு செல்லும் போராட்டத்தை ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவித்திருந்தனர். அதன்படி இன்று காலை 10:30 500 மேற்பட்ட மீனவர்கள் ராமேஸ்வரம் மேற்கோடு தேவாலயத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டனர். கச்சத்தீவுக்குள் அத்துமீறி நுழைந்தால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று இலங்கை அரசு ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் ராமேஸ்வரத்தில் பெரும் எண்ணிக்கையில் தமிழக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். மீனவர்களின் ஊர்வலம் கிளம்பிய சிறிது நேரத்தில் மீனவர் தலைவர்களை மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களையும் விசைப்படகுகளையும் விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் உறுதியளித்ததாக மீனவர் சங்க பிரதிநிதிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக பிபிசி தமிழோசையிடம் பேசிய யாகப்பா விசைப்படகு உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஜேசுராஜா,
இன்னைக்கு தேவாலயத்திலிருந்து ஊர்வலமா வந்துகிட்டு இருந்தோம். அந்த சமீபத்துல வந்து மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து தொலைபேசியில தொடர்பு கொண்டு இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ள இந்த படகையும் மீனவர்களையும் நாங்க மீட்டு தர்றதுக்கு மத்திய அரசு பேசிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இரு நாட்டு மீனவர்களும் பிரச்சனை இல்லாம பாரம்பரிய இடத்துல மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு வழிவகை வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. கூடிய விரைவில் இந்த மீனவர் பிரச்சனை தீரும், 10 நாட்கள்ல படகும் மீனவர்களும் மீட்டு தருவோம் சொல்லி உறுதியளிச்சதன் பேர்ல வந்து நாங்க இந்த போராட்டத்தை வந்து தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் உடனே நாங்க அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறோம், இந்த போராட்டம் கச்சதீவு போற போராட்டத்தை தான் நாங்க நிப்பாட்டி இருக்கிறோம், ஆனா வேலை நிறுத்தம் காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடரும், எங்க படகையும் மீனவர்களையும் கூடிய விரைவில் நீங்க சொன்ன மாதிரி மீட்டு கொடுங்க, அப்படி மீட்டு கொடுக்க தவறினா வந்து நாங்க திருப்பி டெல்லியிலே வந்து பார்லிமெண்ட் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம்
என்று கூறினார். அமைச்சர் தங்களுக்கு அளித்த வாக்குறுதியை காப்பாற்றுவார் என்று நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார்.
அப்ப வந்து அமைச்சர் வந்து 10 நாள் சொல்றது வந்து எங்களுக்கு நம்பகத்தன்மை அளிக்குது. ஏன்னா ஒரு அமைச்சர் வந்து ஒரு 100,000 மக்கள் கூடியிருக்கிற இடத்துல வந்து தொலைபேசியில பேசி அவர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறாருன்னா கண்டிப்பா இந்த படகையும் மீனவர்களையும் வந்து இலங்கை அரசுடன் பேசி மீட்டு தருவாங்கிற ஒரு நம்பிக்கை அளிக்குது எங்களுக்கு.
அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உறுதிமொழியை ஏற்று மீனவர் சங்க பிரதிநிதிகள் கச்சத்தீவுக்கு தஞ்சம் புகும் போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்தனர். இருந்தபோதும் மீனவர்களின் வேலை நிறுத்த போராட்டம் 9வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக இன்று ஊடகங்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக மீனவர்களின் உரிமை பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்தார்.
இந்திய தமிழ் மீனவர்களுடைய உரிமைகள் காக்கப்படுவதோடு நல்ல முறையாக அவங்க மீன் பிடிக்கும், நல்ல முறையாக அவங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும், அதற்கு கவனமாக இருக்கும்.
இந்த நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திப்பதற்காக வரும் 9ஆம் தேதி என்று மீனவ பிரதிநிதிகள் புதுதில்லி செல்ல உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
செய்தியரங்கம் தொடர்கிறது. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டு விழாவில் 5வது இடத்தில் உள்ள இந்தியா இதுவரை 14 தங்கம் அடங்கலாக 55 பதக்கங்களை வென்றிருக்கிறது. ஸ்குவாஷ் மகளிர் இரட்டையர் போட்டியில் இந்தியாவின் தீபிகா பல்லிகல், ஜோஷ்னா சின்னப்பா ஆகியோர் சற்று முன்னர் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார்கள். இந்திய டேபிள் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அணி சிங்கப்பூரிடம் தோற்று வெள்ளிப்பதக்கத்தை வென்றிருக்கிறது. இந்திய டேபிள் டென்னிஸ் அணி செய்திகளை வழங்குகிறார் தற்பொழுது கிளாஸ்கோவில் இருக்கும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இம்முறை கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஆரம்பமான போது இந்திய அணி பதக்கம் வெல்லும் என்று இறுதி வரை எதிர்பார்க்கப்பட்ட விளையாட்டுகளில் ஒன்றுதான் டேபிள் டென்னிஸ் மேசைப்பந்து. கொழுநிலை போட்டிகள் ஆரம்பித்த நாள் முதலே ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் இரட்டையர் பிரிவுகளில் இந்திய வீர வீராங்கனைகள் மிகவும் அபாரமாக விளையாடி வந்தனர். கடுமையான போட்டிகளுக்கு மத்தியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் அணிகள் முன்னேறி வந்தன. மகளிர் இரட்டையர் அணியில் மதுரிகா பட்காரும் ஷாமினி குமரேசனும் காலிறுதிக்குள் நுழைந்தனர். ஆனாலும் இங்கிலாந்து அணியுடன் 3-1 என்ற கணக்கில் அவர்கள் தோற்றுப்போனார்கள்.
மிக்ஸ் டபுள்ஸ்லையும் விமன் டபுள்ஸ்லையும் குவார்டர் ஃபைனல்ஸ் தோற்றேன். அதுவும் ரெண்டு மேட்ச்சுமே ரொம்ப க்ளோஸ், 2-3 தோற்றேன். அண்ட் சிங்கிள்ஸ் நான் அந்த வேர்ல்ட் நம்பர் 10 அவங்களோட 1-4 தோற்றேன் ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ். அதில் அவங்களோட ஆக்சுவலி போன தடவை அவங்களோட ஆடின தடவை இந்த தடவை கொஞ்சம் பெட்டராக ஆடினேன். நல்லா லைக் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுத்தேன். ஸோ அது சிங்கிள்ஸ் வைஸ் கொஞ்சம் நான் என்னோட இண்டிவிஜுவல் இதில் பார்த்தா நான் நல்லா ஆடினேன் அவங்க. அண்ட் மிக்ஸ் டபுள்ஸ் நாங்கள் வின் பண்ணியிருக்க வேண்டியது லவ் டு டவுனில் வந்து 2-2 பண்ணி தோற்றுட்டோம். அதுவும் ஒரு நேரோ எட்ஜில் போயிடுச்சு. அண்ட் விமன் டபுள்ஸ் நாங்கள் ப்ரீ குவார்டர் ஃபைனல்ஸ் லைக் நாங்கள் லவ் டு டவுன்லேருந்து 2-2 பண்ணி நல்லா ஆடினோம் நானும் மதுரிகா பட்கர் பாட்டர். ஸோ அதே ஜோஸில் நாங்கள் குவார்டர் ஃபைனல்ஸ் பண்ணோம். அண்ட் குவார்டர் ஃபைனல்ஸ் லைக் இங்கிலாந்து பேரோட தோற்றுட்டோம் நாங்கள். அவங்க கொஞ்சம் டிஃபிகல்ட், ஏன்னா அவங்களது ஒருத்தவங்க டிஃபென்சிவ் ஒருத்தவங்க அஃபென்சிவ் இருந்தாங்க
என்றார் தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய டேபிள் டென்னிஸ் வீராங்கனை ஷாமினி குமரேசன். ஆனால் இந்திய ஆடவர் அணியில் இடம்பெற்றிருந்த சரத்கமலும் அமல்ராஜ் அற்புதராஜும் காலிறுதியில் இங்கிலாந்து அணியை 3-1 என்ற கணக்கில் தோற்கடித்து அரையிறுதியில் நுழைந்திருந்தனர். உலக டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் முதல் வரிசையில் இருக்கின்ற சிங்கப்பூர் வீரர்களையும் 3-0 என்ற கணக்கில் தோற்கடித்த இந்திய வீரர்கள் இருவரும் கடைசியில் தங்கப்பதக்கத்துக்கான இறுதிப் போட்டியிலும் சிங்கப்பூரின் இன்னொரு சோடியான நிங் காவ் மற்றும் ஹூ லீ ஆகியோருடன் மோத வேண்டி ஏற்பட்டது. தங்கப்பதக்கத்துக்கான போராட்டத்தில் முதல் செட்டை இந்திய வீரர்கள் இருவரும் இலகுவாக வெற்றி கொண்டாலும் அடுத்த 3 செட்களையும் வரிசையாக தோற்றுவிட்டதால் இந்திய பேட்மிண்டன் அணியின் தங்கப்பதக்க கனவு இம்முறை தகர்ந்து போனது. ஆனாலும் கிளாஸ்கோ டேபிள் டென்னிஸ் போட்டிகளில் முதலாவது பதக்கமாக வெள்ளிப்பதக்கத்தை வென்ற மகிழ்ச்சியுடன் பிபிசி தமிழோசியிடம் பேசினார் தமிழகத்தைச் சேர்ந்த அற்புதராஜ் அமல்ராஜ்.
ஆனால் இதுவரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு மெடல் கூட இல்லை டேபிள் டென்னிஸில், இதான் ஃபஸ்ட்டு வாட்டி, அதுவும் லாஸ்ட் நாள் வந்து எங்களுக்கு மெடல் கிடச்சிது. அதுவும் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆனாலும் நாங்கள் நம்பர் 3 இருந்தோம், நம்பர் 2 சீடை காலில் வின் பண்ணோம் நாங்கள். ஆனால் இப்போ ஒரு டாப் சீடு, அதுவும் அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால் நாங்கள் எங்களை 100% கொடுத்தோம். ஆனாலும் அவங்க எங்களோட இன்னும் ரொம்ப கொஞ்சம் பெட்டராக இருந்தாங்க.
முதலாவது ஆட்டத்தில் நீங்கள் வந்து நல்லா ஆடினீங்க, அதுக்கு அடுத்த ஆட்டங்களில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, இதுக்கு என்ன காரணம்?
ஆனால் அந்த பேர் அப்பப்போ சேஞ்ச் ஆகுதுல்ல, இந்த சைடில் இருக்கும்போது ரெண்டு பேர் ஆடுறாங்க, திருப்பி கேம் மாறும்போது அந்த பேரில் எங்களுக்கு ஒரு பேர் செட் ஆகும், அதே மாதிரி அவங்களுக்கும் இன்னொரு பேர் செட் ஆகுது. அதனால் ஃபர்ஸ்ட் கேம் நாங்கள் வின் பண்ணோம், அது எங்களுக்கு ஈஸியான பேர். அதுக்கப்புறமா திருப்பி அந்த பேர் மாறினாங்களே, அது எங்களுக்கு டஃப்பான பேர். ஆனால் திருப்பி தேர்ட் கேம் நாங்கள் வின் பண்ண வேண்டியது, 8-5 அப்போருந்து தோற்றுறோம். தேர்ட் கேம் இம்பார்ட்டன்ட்டு.
நீங்கள் வந்து சிங்கப்பூரோட விளையாடுறது அப்படின்றனால ஒரு அழுத்தம், ஒரு ப்ரெஷரோடு இருந்துச்சு, இருந்தாலும் தான் அப்படியா?
இல்லை, ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க நம்பர் 1, எங்களோட ரொம்பவே ஸ்ட்ராங் டீம், வேர்ல்ட் நம்பர் 15. ஒருத்தர் வேர்ல்ட் நம்பர் 15, இன்னொருத்தர் வேர்ல்ட் நம்பர் 30. அதை கம்பேர் பண்ணால் நான் வேர்ல்ட் நம்பர் 170, அதுக்கப்புறமா அவர் வேர்ல்ட் நம்பர் 45. அதனால் எப்படி இருந்தாலும் அவங்க பெட்டர், அதான் நாங்கள் ஃப்ரீயாக ஆடணும்
என்றார் அமல்ராஜ். அமல்ராஜுடன் இரட்டை அணியில் சேர்ந்து விளையாடிய சரத்கமால் ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் அரையிறுதி வரை முன்னேறி வந்து சற்று முன்னர் சிங்கப்பூர் வீரரிடம் 4-0 என்ற கணக்கில் தோற்றுப்போனார். இன்னும் ஒரு மணி நேரத்தில் நடக்க இருக்கின்ற வெண்கலப் பதக்கத்துக்கான போட்டியில் இங்கிலாந்தின் லியாம் ஃபிச்ஃபோர்டை எதிர்த்து அவர் விளையாடுகின்றார். கடந்த தடவை டெல்லி காமன்வெல்த் போட்டிகளில் இரட்டையர் ஆட்டத்தில் ஒரு தங்கம் அடங்கலாக இந்திய டேபிள் டென்னிஸ் அணி 5 பதக்கங்களை வென்றிருந்தது.
கிளாஸ்கோவில் இருக்கும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி நிகழ்ச்சியில் அடுத்ததாக. நேயர் நேரம் வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் சாதாத்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சாதாத். மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களை பார்க்கலாமே சாதாத்.
காசா செய்திகள் குறித்து நமது ஃபேஸ்புக் பக்கங்களில் சில நேயர்கள் செய்யும் ஆட்சேபகரமான பதிவுகள் குறித்து எழுதும் கொழும்பு நேயர் இக்பால், சில வாரங்களுக்கு முன்னர் தமிழோசை முகநூல் பக்கத்தில் இடம்பெறும் சீர்கேடுகள் குறித்து தெரிவித்திருந்தேன். நீங்கள் எனது கருத்திற்கு எவ்வித மதிப்பும் கொடுத்ததாக தெரியவில்லை. விண்ணாங்கு, முஸ்லிம்களுக்கு எதிரான பொதுபல சேனாவை ஆதரிக்கும் தமிழர்கள் போன்ற பல்வேறு பெயர்களில் முறைகட்ட பதிவுகள் இடம்பெறுகின்றன. நேற்றைய தினம் காசாவில் 100 பேர் வரை கொல்லப்பட்ட செய்தி குறித்த பதிவின் கீழ் கூட கொஞ்சம் கூட மனிதநேயமற்ற கருத்து ஒன்று இடம்பெற்றிருந்தது. இதுபோன்ற பதிவுகள் எப்படி அனுமதிக்கப்படுகின்றன, சகித்து கொள்ளப்படுகின்றன என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. அடுத்தது, புலிகள் இருந்த காலத்தில் அவர்களை நீங்கள் ஒரு தடவை கூட பயங்கரவாதிகள் என்று சொன்னதில்லை. அப்படி இருக்க பாலஸ்தீன விடுதலைக்காக போராடும் ஹமாஸ் அமைப்பினரை மட்டும் பயங்கரவாதிகள் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம் என்று அவர் கேட்கிறார்.
நேயரின் கருத்துக்கு நன்றி. ஃபேஸ்புக் மூலம் கருத்து எழுதும் நேயர்கள் கண்ணியமான வகையில் கருத்துக்களை பதிய வேண்டும் என்பது குறித்து முன்பே சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக இலங்கை தமிழ் மற்றும் முஸ்லீம் நேயர்களிடையே நமது ஃபேஸ்புக் தளம் ஊடாக வெளியாகும் கருத்து பரிமாற்றங்கள் அனைத்தும் நாம் எதிர்பார்க்கும் அளவுக்கு கண்ணியமாக இல்லை என்பதை அவ்வப்போது காண்கிறோம். இந்த விஷயத்தில் இதுவே இறுதியான அறிவுறுத்தலாக எடுத்துக்கொள்ள வேண்டுகிறோம். கண்ணிய குறைவான பதிவுகளை போடும் நேயர்கள் எம் தளத்தில் வந்து கருத்துக்களை பதிய விடாமல் நிரந்தரமாக தடுக்கப்படுவார்கள். இந்த நிலையை தவிர்த்து தொடர்ந்து ஆக்கப்பூர்வமாக உங்கள் கருத்துக்களை சுமூகமான நாகரிகமான முறையில் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது தவிர, இந்த ஹமாஸ் அமைப்பினரை பயங்கரவாதிகள் என்று நாம் சொன்னதாக நேயர் கூறுவது சரியல்ல. நாம் பிபிசி ஒரு காலத்திலும் அந்த மாதிரி சொல்லியிருக்காது. பிபிசி ஹமாஸ் அமைப்பினரை தீவிரவாதிகள் என்ற வார்த்தையில் மட்டுமே இதுவரை பயன்படுத்தியிருக்கிறது. வேறு யாராவது ஒருவர் ஹமாஸ் அமைப்பினரை பயங்கரவாதிகள் என்று சொல்லியிருந்தால் அதை நாங்கள் மேற்கோள் காட்டியிருக்கலாம், ஆனால் அது வேறு விஷயம். நேரின் கருத்துக்கு நன்றி.
காசா மோதல் குறித்த நமது செய்திகள் பற்றி எழுதும் இலங்கை கேக்கரவா நேயர் தௌஃபிக் அஜாஸ், நான் தங்களுடைய நீண்டகால நேயர், தற்போதைய செய்தி அறிக்கை வழங்கப்படும் விதம் நன்றாக இருக்கிறது. பாலஸ்தீனம் பற்றிய தங்களின் நேர்மையான செய்தி அறிக்கைகளுக்கு நன்றி என்று அவர் தெரிவித்திருக்கிறார்.
நன்றி. இலங்கையின் மாகாணங்களுக்கு போலீஸ் அதிகாரம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்ற இலங்கை வெளியுறவு அமைச்சர் ஜி எல் பீரிஸின் கருத்து குறித்து எழுதும் கொளத்தூர் வேலூர் ரவிச்சந்திரன், இந்தியாவில் மாநிலங்களுக்கு காவல்துறை அதிகாரம் இருக்கிறது, அதை பறித்தால் தனிநாடு கோரிக்கையை வலுப்பெறுவது நியாயம், காலத்தின் கட்டாயம், ஆனால் இலங்கையில் இன்னும் மாகாணங்களுக்கு போலீஸ் அதிகாரம் தராததற்கு என்ன காரணம்? இன ரீதியாக தமிழர்களுக்கு உரிமைகளை தர மறுக்கும் திட்டம்தான். சர்வதேச சமூகம் இதற்கு இன்னும் தீர்க்கமான முடிவு எடுக்கவில்லை என்றே தோன்றுகிறது என்கிறார்.
காவிரி நதியில் நீர் கடலில் கலந்து வீணாவதை தடுக்க தடுப்பணைகள் கட்டுவது பற்றிய பிரச்சினை குறித்து ஓய்வு பெற்ற பொறியாளர் நடராஜனின் பேட்டி பற்றி கலிபோர்னியாவிலிருந்து எழுதியிருக்கும் வி டி ரவிச்சந்திரன், ஆட்சிக்கு வந்த திமுக நடராஜன் போன்ற அறிவுஜீவிகளின் திட்டத்தால் தங்களுக்கு என்ன பலன் என்று யோசிக்கவே 5 ஆண்டுகள் போய்விட்டிருக்கும். அதிமுக கட்சியோ நீ யார் எனக்கு சொல்வதற்கு என அகம்பாவத்தால் காதில் எதையுமே போட்டுக் கொண்டிருக்காது. இதுதான் தமிழகத்தின் நிலை என்று அவர் எழுதியிருக்கிறார்.
கும்பகோணம் தீ விபத்து தீர்ப்பு பற்றி செய்தி குறித்து எழுதும் காயல்பட்டினம் நேர் மக்கி நூகுத்தம்பி, தலைவலியும் திருகுவலியும் அவரவர்களுக்கு வந்தால்தான் தெரியும். தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி என்று சொல்வார்கள். நீதிபதிகள் மேல் தப்பில்லை. இந்த நாட்டு சட்டங்களை திருத்த வேண்டும். கடித்தது வெறிநாய்தான் என்று தெரிந்தாலும் உடனடியாக அந்த நாயை சுட்டுக்கொள்ள முடியாது. பட்டப்பகலில் கொள்ளையடிப்பவன், கொலை செய்பவன், பாலியல் பலாத்காரம் செய்பவன் கையும் களவுமாக பிடிபட்டாலும் அவனை உடனே தண்டிக்க சட்டம் தடை போடுகிறது. பாபர் மசூதி இடிப்பு, ராஜீவ்காந்தி கொலை வழக்கு, கோவை குண்டு வெடிப்பு வழக்கு எல்லாம் வெள்ளி விழாவை நோக்கி செல்கின்றன. தீர்ப்பு மட்டும் தாமதமாகிக் கொண்டே செல்கிறது. பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். கும்பகோணம் தீர்ப்பு கொலை நடுங்க எரிந்து சாம்பலானவர்களின் பெற்றோருக்கு மேலும் இதயத்தில் ஒரு நெருப்பு என்கிறார்.
இந்திய அரசு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட சில பயிர் வகைகளை விதைக்க அனுமதி அளித்திருப்பது எழுப்பியிருக்கின்ற சர்ச்சை பற்றி எழுதும் பெரிய வளையம் நேயர் கி ரவிச்சந்திரன், நீர்ப்பாசனமும் இல்லை, மண்வளமும் இல்லை, இப்படி இருக்கும்போது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகள் மட்டும் நீர் மண்வளம் இல்லாமல் எப்படி விளைச்சல் தரும் என்று கேட்கிறார். விதைகளை அழித்து விதைக்காக அடுத்தவரிடம் கையேந்தி நிற்க வைக்கப் போகிறது இந்த திட்டம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
பிரிட்டன் வாழ் ஆசிய இளைஞர்கள் தவறான பாதையில் போவதை தடுக்க கிரிக்கெட் பயன்படுத்தப்படுவது பற்றிய பெட்டகம் குறித்து எழுதும் திருச்சி நேயர் ஏ எம் நஜ்முல் அரிஃபின், பிரிட்டன் வாழ் ஆசிய இளைஞர்கள் தவறான பாதையில் போகாமல் தடுக்க கிரிக்கெட்டை பயன்படுத்தும் வகையில் ஸ்ட்ரீட் சான்ஸ் என்ற ஒரு தன்னார்வ குழு முயற்சி எடுத்துள்ளது பற்றியும், இதன் மூலம் போதை மருந்து, குற்றச்செயல்கள் போன்ற தவறான காரியங்களில் இளைஞர்கள் ஈடுபடுவது தடுக்கப்படுவதாக கூறப்படுவது பற்றிய ஒலிப்பெட்டகம் மிகவும் சிறப்பாக இருந்தது என்கிறார்.
நமது இணையதளத்தில் வெளியான வங்கப்புலிகளின் படத்தொகுப்பை பற்றி எழுதியிருக்கின்ற மதுரை நேயர் ஷோ சண்முக சுந்தரம், தங்கள் இணையதள முகப்பில் இருக்கின்ற புகைப்பட ஆல்பத்தில் வங்கப்புலிகளின் படங்கள் மிகவும் தத்ரூபமாக இருந்தன. ஒவ்வொரு காட்சியும் உயிரோட்டம் இருக்கின்ற காட்சிகள். அனைவரும் பார்த்து மெச்ச வேண்டிய படங்களை தந்த பிபிசி தமிழோசையை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை என்று எழுதியிருக்கிறார்.
ஈராக்கில் சிக்கிய இந்திய செவிலியர்கள் காப்பாற்றப்பட்டது குறித்த செய்தி குறித்து எழுதும் மனமூடி தட்சிணாமூர்த்தி, மதவாதிகள் வாழும் நாட்டுக்கு இவர்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு போனதே தவறு. செவிலியர் தொழிலானது மருத்துவர் தொழிலை விட சேவை மனப்பான்மை விஷயத்தில் மேலானது. இந்தியாவில் செவிலியர் மத்தியில் அத்தகைய சேவை மனப்பான்மை அதிகம் இல்லை. இவர்களை இதுபோன்ற மோசமான நாடுகளுக்கு அனுப்ப உதவிய அரசுகள்தான் வெட்கப்பட வேண்டும். முதல்வரே விமான நிலையம் சென்று வரவேற்றாராம். இதை கேட்டபோது கட்டுக்கடங்காத சினம் உண்டாகியது என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் தஞ்சை செந்தலை நேயர் என் எஸ் பாலமுரளி, செவிலியர்களை தீவிரவாதிகள் விடுதலை செய்த செய்தி பற்றிய மகிழ்ச்சி, ஆனால் இவர்கள் ஒரே மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தும் ஏன் இரு பிரிவுகளாக செயல்பட்டு மனிதர்களை துன்புறுத்துகிறார்கள் என்று புரியவில்லை. இரு பிரிவினரும் முதலில் மக்களை நிம்மதியாக வாழ விட வேண்டும் என்று அவர் எழுதியிருக்கிறார்.
சென்னை கட்டிட விபத்து பற்றிய செய்தி குறித்து எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியன், தரமான பொருட்களும் சரியான கட்டுமான திட்டமும் இதுபோன்ற விபத்துக்களை தவிர்த்திருக்க முடியும். மக்கள் தொகை அதிகரிக்கும் சூழலில் நகரங்கள் பெருகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வளர்ந்த நாடுகளிலிருந்து மேம்பட்ட தொழில் அறிந்து அமல்படுத்துவது அவசியம் என்கிறார்.
நாகரிக கோமாளிகள் தொடரில் நடிகர் சோ குறித்த பாகம் பற்றி எழுதும் வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, முகமது பின் துக்ளக் பட வசனங்கள் கேட்டு மகிழ்ந்தேன். முன்பு அவரது பத்திரிகையான துக்ளக்கின் வாசகனாகவும் இருந்தேன். ஆனால் அவர் கட்சி சார்ந்து மனித நேயத்துக்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படுத்த அவர் மீது என் நம்பிக்கை செத்துவிட்டது என்று அவர் எழுதியிருக்கிறார்.
இதே தொடர் குறித்து பாராட்டி எழுதும் கோத்தகிரி நேயர் கே தனேஷ் வேந்தன், இதை ஒரு வரலாற்று கண்ணோட்டத்தோடு பார்க்க வைக்கும் தொடர் என்று பாராட்டுகிறார்.
தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறதா என்ற விஷயத்தில் பாமக வழக்கறிஞர் பாலு, விடுதலை சிறுத்தைகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆகியோரின் பேட்டிகள் பற்றி எழுதும் கல்பாக்கம் குமார், இந்த பேட்டிகள் பல தகவல்களை தந்தன. சட்டத்தை மதிக்காத போக்குக்கான அறிகுறிகள் புதிய ஆட்சியில் தெரிகிறது. உள்நாட்டு பழங்குடி மக்களுக்கு எதிரான போக்கு இறுகுவதையும் பார்க்க முடிகிறது. இது தொடக்கம்தான். வருங்காலத்தில் இடஒதுக்கீட்டுக் கொள்கைக்கும் ஆபத்து ஏற்படுத்தும் நிலை உருவாகலாம். இதில் மேல்சாதி கட்சிகள் ஒன்று சேரலாம். இன்னும் தீண்டாமை கொடுமை நிலவுவது என்பது ஆள்வோருக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்காது. இந்து மதம் என்ற பெயரில் இந்தியர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்று அவர் எழுதியிருக்கிறார்.
நேரமாகிவிட்டது சாதாத். இத்துடன் இன்றைய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் சாதாத். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.